As I said, nobody could have the Holy Spirit dwelling within them.
பழைய ஏற்பாட்டிலே நான் ஏற்கனவே சொன்னது போல பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாருமே பரிசுத்த ஆவியானவரை தங்களுக்குள்ளாக கொண்டிருக்கவில்லை.
He could only be with them.
அவர்களோடு கூட தான் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்.
And because of that, in the Old Testament there were many limitations.
இதன் காரணமாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே எவ்வளவோ வரம்புகள் இருந்தது.
People could not become one with each other.
ஜனங்கள் ஒருவருக்கொருவர் ஒன்றாக முடியவில்லை.
Because the Holy Spirit was not within.
ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக இல்லை.
But today,
ஆனால் இன்றைக்கு,
even those who receive the Holy Spirit, they are not able to become one with each other.
பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களும் ஒருவருக்கொருவர் ஒன்றாக முடியவில்லை.
Why is that?
அது ஏன்?
Because it's not enough to receive the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது.
It's not enough to be filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டால் மட்டும் போதாது.
Very often in Christendom there is an emphasis, be filled with the Holy Spirit.
அநேக சமயங்களிலே கிறிஸ்தவத்திலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும் என்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது.
But the Bible says about being led by the Holy Spirit.
ஆனால் வேதம் இன்னொன்றையும் சொல்கிறது, ஆவியினாலே நடத்தப்படுவது.
You can be filled with the Holy Spirit, and if you don't allow the Holy Spirit to lead you, you will still live according to the desires of the flesh.
நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவராலே வழிநடத்தப்பட உங்களை அனுமதிக்கவில்லை என்றால் உங்களுடைய மாம்சத்தின் ஆசையின்படி தான் வாழ்வீர்கள்.
And then you can say, I am filled with the Spirit, I speak in tongues, but your life is very earthly.
நான் அபிஷேகம் பெற்றேன், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று நீங்கள் சொன்னாலும் உங்களுடைய வாழ்க்கையானது மண்ணுக்குரிய வாழ்க்கையாகவே இருக்கிறது.
Now see Galatians chapter 5.
கலாத்தியர் 5ஆம் அதிகாரம்
and verse 16
16ஆம் வசனம்
walk by the spirit and then you will not carry out the desire of the flesh.
நீங்கள் ஆவியின்படி நடந்தால் மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள்.
Galatians 5:16
கலாத்தியர் 5:16
it doesn't say be filled with the spirit and you will not fulfill the desire of the flesh.
பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டீர்கள் அப்பொழுது நீங்கள் மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்லப்படவில்லை.
You must be filled with the spirit.
நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும்.
But then you must walk by the spirit.
நீங்கள் ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும்.
And verse 18
18ஆம் வசனம்
you must be led by the spirit.
நீங்கள் ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால்
then you are not under the law.
நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல.
To be under the law is to be defeated by sin.
நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக வாழ்கிறோம் என்கிற வாழ்க்கை பாவத்தினாலே தோற்கடிக்கப்படக்கூடிய வாழ்க்கை.
Today praise the Lord, there are many churches that preach you must be filled with the Holy Spirit.
இன்றைக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று பிரசங்கிக்கக்கூடிய பல சபைகள் எழும்பி இருக்கிறது. ஆகவே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
But
ஆனால்
there are not many who talk about being led by the Holy Spirit and walking by the Spirit.
பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படக்கூடிய வாழ்க்கையும் ஆவியிலே நடக்கக்கூடிய வாழ்க்கையை குறித்து போதிக்கிற அநேக சபைகள் இல்லை.
And so we find so many people who claim to be filled with the Spirit but they have all types of sin in their life.
பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டோம் என்று சொல்லிக் கொள்கிற அநேக மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே பலவித பாவங்கள் காணப்படுகிறது.
We must pray to God to fill us with the Holy Spirit.
நம்மை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும், ஆண்டவர் நிரப்பும் என்று ஜெபிக்க வேண்டும்.
You don't have to go to any meeting for that.
அதற்காக நீங்கள் எந்த ஒரு கூட்டத்துக்கும் போக வேண்டும் என்று தேவையில்லை.
Jesus is the baptizer in the Holy Spirit.
இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புகிறவர்.
And you can pray to him in your room.
உங்களுடைய அறையிலே இருந்து கொண்டே நீங்கள் ஜெபிக்கலாம்.
God met with me in a room.
நான் ஒரு அறையிலே ஜெபிக்கும் பொழுது தேவன் என்னை சந்தித்தார்.
And fill me with the Holy Spirit.
என்னை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பினார்.
You don't have to go to a meeting.
இந்த கூட்டத்துக்கு போய் தான் அபிஷேகம் பெற வேண்டும் என்ற தேவையில்லை.
Many people go to meetings and the pastor there is working everybody up to an emotional pitch.
அநேகருக்கு அபிஷேகம் பெறுவதற்காக காத்திருப்பு கூட்டங்களுக்கு போகிறார்கள். அங்கே ட்ரம் அடித்து 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 அப்படியே அவர்களை பெறும்படியாக செய்கிறார்கள்.
You don't know what spirit you will receive there.
அப்படி போவில் என்று சொன்னால் என்ன விதமான ஆவியை நீங்கள் அங்கே பெறுவீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை.
I'll tell you what to do.
நான் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
Go and kneel down beside your bed and pray to God.
உங்கள் படுக்கைக்கு அருகிலே நீங்கள் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜெபியுங்கள்.
Ask God to fill you with the Holy Spirit.
தேவனே என்னை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும் என்று ஜெபியுங்கள்.
He doesn't fill people with the Spirit only in meetings.
அவர் கூட்டங்களிலே மட்டுமே ஜனங்களை அபிஷேகத்தில் நிரப்புபவர் அல்ல.
Jesus will come to you and fill you with the Holy Spirit.
இயேசு உங்களிடத்திலே வந்து உங்களை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புவார்.
Then you must allow the Holy Spirit to lead you day by day.
அப்பிறகு நீங்கள் அனுதினமும் ஆவியானவர் உங்களை வழிநடத்துவதற்கு உங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும்.
And he will always lead you in the same path that Jesus walked.
எப்பொழுதுமே இயேசு எந்த பாதையிலே நடந்தாரோ அதே பாதையிலே தான் அவர் உங்களை வழி நடத்துவார்.
Why?
ஏன்?
Because the spirit that comes in you is the same spirit that was in Jesus Christ when he was on earth.
பூமியிலே இயேசு இருந்த பொழுது எந்த ஆவியானவர் அவருக்குள்ள இருந்தாரோ அதே ஆவியானவர் தான் இப்பொழுது உங்களுக்குள்ள வருகிறார்.
If we led him in one way, he will lead you also in the same way.
அவரே ஒரு விதத்திலே வழி நடத்தி இருந்திருப்பார் என்று சொன்னால் உங்களையும் அதே விதத்திலே தான் வழி நடத்துவார்.
And that was the way of death to himself.
அதுதான் அது எந்த வழி என்று சொன்னால் தனக்கென்று மரிக்கக்கூடிய வழி.
Where you never do your own will but the will of God.
உன் சொந்த சித்தத்தை செய்யாதபடி தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய வாழ்க்கை.
Where you never seek your own but you seek God's.
நீங்கள் உங்களுக்கானதையே தேடாதபடி தேவனுக்கானதையே தேவனுடைய சித்தத்தையே தேடுவீர்கள்.
And then you will always give the best to God because you're not seeking your own.
நீங்கள் உங்களுக்கானதையே தேடாமல் இருக்கும்போது எப்பொழுதே நீங்கள் தேவனுக்கு சிறந்ததையே கொடுப்பீர்கள்.
Many of you think your problems will be solved if you are filled with the Holy Spirit.
பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு விட்டால் போதும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விடும் என்று உங்களில் அநேகர் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்.
No, it will not be solved.
இல்லை, அப்படி தீர்க்கப்பட முடியாது.
You must make a decision in your life that you will never seek to please yourself.
நான் இனிமேல் ஒரு காலம் என்னை நானே பிரியப்படுத்த மாட்டேன் என்கிற தீர்மானத்தை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும்.
You will always give the best of your life to God.
எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கையின் மேன்மையானதையே நான் தேவனுக்கு கொடுப்பேன் என்று தீர்மானியுங்கள்.
Give the maximum to God.
தேவனுக்கு நான் அதிகபட்சமானதை கொடுப்பேன் என்று தீர்மானியுங்கள்.
There are two types of Christians.
இரண்டு விதமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்.
One is
ஒன்று
those who say what is the minimum I have to give to God to go to heaven
paralogathukku povadharku kurainthapatcham devanukku enna seiya vendum enna kodukka vendum endru kekkiravargal
what is the minimum I have to do in order to be a good member in CFC
CFC sabhiyile or nalla angathinara irukkapadharku kurainthapatcham enna seiya vendum endru kekkiraar
what is the minimum number of meetings I must go to minimum number of conferences
kurainthapatcham ethanai kootangalukku maadham sella vendum alladhu kurainthapatcham ethanai conference ku vara vendum
the one word for them is minimum
அவர்களுக்கு கிடைத்த ஒரு வார்த்தை குறைந்தபட்சம்
what is the minimum I must do minimum I must do because then maximum I can do for myself
குறைந்தபட்சம் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் சபைக்கு என்ன செய்ய வேண்டும் அதிகபட்சம் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள்
there's one type of christian
இது ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள்
certain mindset
அவர்களுக்கு மனதிலே அப்படி நியமித்துக் கொண்டார்கள்
they never get the fire of god in their life
ஒரு காலம் அவர்கள் தேவனுடைய அக்கினியை தங்களுடைய வாழ்க்கையில பெற முடியாது
they bring an offering but their offering is like the offering of cain
அவர்கள் ஒரு காணிக்கையை கொண்டு வருகிறார்கள் அவர்கள் கொண்டு வரக்கூடிய காணிக்கையானது காயினுடைய காணிக்கையை போல இருக்கிறது
there are other people
மற்ற மக்கள் இருக்கிறார்கள் மிக குறைந்தவர்கள்
who will say what is the maximum I can do for the lord
தேவனுக்கு என்று அதிகபட்சமாக நான் என்ன செய்ய முடியும்
the maximum of my life that I can give to god
அதிகபட்சமாக என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு எப்படி ஒப்புக்கொடுக்க முடியும்
the maximum I can live for god in this one life
இந்த ஒரு வாழ்க்கையில அதிகபட்சமாக தேவனுக்கு எப்படி வாழ முடியும்
I felt like that when I was 21
நான் 21 வயதா இருக்கும்போது அப்படி உணர்ந்தேன்
and now I'm nearly 70 I feel exactly the same
இப்பொழுது எனக்கு 70 வயதாகிறது அதே போல தான் இப்பொழுதும் உணர்கிறேன்
what is the maximum I can give for god
தேவனுக்கு என்று அதிகபட்சமாக நான் எதை கொடுக்க முடியும்
my time energy
என்னுடைய நேரம் சக்தி
that I'll never seek my own
ஒரு காலம் எனக்கானதை தேடாதபடி
where my comfort and food and everything is unimportant
என்னுடைய சொகுசும் என்னுடைய சாப்பாடும் அதெல்லாம் முக்கியமற்றது
what I can do for god
தேவனுக்கு நான் என்ன செய்ய முடியும்
because I want the fire of god in my life
ஏனென்றால் தேவனுடைய அக்கினியின் வாழ்க்கையில் தேவை
and I'll tell you why
ஏனென்று சொல்கிறேன்
because I know one thing
ஒரு காரியத்தை நான் அறிந்திருக்கிறேன்
I have only one life
எனக்கு இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை மட்டுமே
only one life in which I can show my thankfulness to Jesus Christ
என்னுடைய நன்றியை தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு காண்பிப்பதற்கு எனக்கு கிடைத்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை மட்டுமே
once these 80 90 years are over
ஏற்கனவே 18 19 வயதுகள் உங்களில் ஒருவருக்கு முடிந்து விட்டது
I'll have millions and millions of years to be with Jesus in heaven
பூமியிலே காலம் முடிந்து விட்டது ஆனால் லட்சக்கணக்கான ஆண்டுகள் தேவனோடு கூட பரலோகத்தில் இருக்க போகிறேன்
then I can seek comfort and rest and ease and all that
அந்த உலகத்திலே போய் என்னுடைய சொகுசையும் என்னுடைய வசதியையும் என்னுடைய ஓய்வும் தேடிக்கொள்ளட்டும்
not on this earth
இந்த பூமியிலே நான் ஓய்வையும் வசதியையும் தேட மாட்டேன்
I'm not going to retire even if I'm 100 years old
100 வயதானாலும் நான் ஓய்வு பெற மாட்டேன்
I'm not going to seek my own rest or comfort or ease
என்னுடைய வசதியையோ இளைப்பாறுதலையோ சொகுசையோ தேட மாட்டேன்
because I have only one life
ஏனென்றால் எனக்கு ஒரே ஒரு வாழ்க்கை மட்டுமே இருக்கிறது
I'm not going to get a second chance
எனக்கு இரண்டாவது தருணம் கிடைக்காது
all rest and comfort is in heaven
எல்லா சொகுசும் இளைப்பாறுதலும் ஓய்வும் பரலோகத்தில் தான்
for me going on holiday and all is when we go to heaven
எனக்கு விடுமுறை காலத்திலே எங்கயாவது போவதெல்லாம் பரலோகத்துக்கு தான்
I have no holiday on this earth not for 65 days
இந்த பூமியிலே எனக்கு விடுப்புகளே கிடையாது விடுமுறையே கிடையாது 365 நாட்களும்
I have no time for it
எனக்கு அதற்கு நேரம் இல்லை
because I have only one life
எனக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை
I will have millions of years of holiday when I go to heaven
நான் பரலோகத்துக்கு போகும்போது எனக்கு கோடிக்கணக்கான விடுமுறை நாட்கள் அங்கே கிடைக்க போகிறது
you live like that the fire of god will be on your life every day
இப்படி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அக்கினி உங்கள் மீது இருக்கும்
Walk in the spirit. Don't just be filled with the spirit.
நீங்கள் ஆவியில் நிறைக்கப்பட்டது மட்டுமல்ல, ஆவியில் நீங்கள் நடக்க வேண்டும்.
And don't seek your own honor.
உங்களுடைய சொந்த கணத்தை தேட வேண்டாம்.
Always be an ordinary brother.
எப்பொழுதுமே சாதாரண ஒரு சகோதரனாக இருந்து விடுங்கள்.
Try to become a big person in the church.
சபையிலே நான் ஒரு பெரிய ஆளாக இருக்க வேண்டும் என்று உங்களை காண்பிக்க வேண்டாம்.
Let your longing be to be the smallest and most unknown and hidden.
உங்களுடைய வாஞ்சை விருப்பம் எல்லாம் நான் தெரியாதவனா இருக்கட்டும், அறியாதவனா இருக்கட்டும், மறைந்தவனா இருக்கட்டும் சபையிலே என்று சொல்லி இருங்கள்.
Never mind if nobody knows in your name also.
உங்களுடைய பெயர் யாருக்காவது தெரியவில்லை என்று சொன்னால் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம்.
Walk in the spirit.
நீங்கள் ஆவியிலே நடந்து கொள்ளுங்கள்.
In the Old Testament they didn't have these privileges.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த தருணங்கள் சாக்கியங்கள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை.
In the Old Testament there is no command saying take up your cross and follow.
பழைய ஏற்பாட்டிலே சிலுவை எடுத்துக்கொண்டு நட, என்னை பின்பற்று என்ற கட்டளை இல்லை.
No, that is not found in the Old Testament.
அது பழைய ஏற்பாட்டிலே காணப்படவில்லை.
Nobody knew what it means.
அது என்ன என்றும் அநேகருக்கு தெரியாது.
Now we have this wonderful privilege.
இப்பொழுது நமக்கு இந்த அற்புதமான சாக்கியம் இருக்கிறது.
Then we can live a heavenly life on earth.
நாம் இந்த பூமியிலே விண்ணக வாழ்க்கையை வாழும் பொழுது,
because the cross will cut off all the earthly things from our life.
அந்த சிலுவையானது இந்த பூமிக்குரிய சகல காரியங்களிலும் நம்மை வெட்டி நம்மை நீக்கிவிடும்.
The same thing applies to our family life.
இதே காரியம் தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கும் பொருந்துகிறது.
So before we pray for the children, it's good to think a little bit about our family life.
நாம் சிறு பிள்ளைகளுக்காக இப்பொழுது ஜெபிப்பதற்கு முன்பதாக குடும்ப வாழ்க்கை குறித்து சற்று நிதானித்து நாம் தியானிப்பது நல்லது.
You know, just dedicating the children without any understanding is no use.
எந்த புரிந்துகொள்ளுதலும் விளக்கமும் இல்லாமல் பிள்ளைகளை அர்ப்பணிப்பதிலே பிரயோஜனம் இல்லை.
The Jews had a habit of bringing their child into the temple to dedicate the child to God.
யூதர்கள் தேவாலயத்திற்கு பிள்ளைகளை தேவனுக்கு அர்ப்பணிக்க முடியா, பிரதிஷ்டை செய்ய முடியா கொண்டு வந்தார்கள்.
We read that Jesus also was brought to the temple like that in Luke chapter 2.
லூக்கா 2 அதிகாரத்தில் இயேசுவும் சிறு குழந்தையாக இருந்தபொழுது அவ்விதமாக தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டார் என்று வாசிக்கிறோம்.
Simeon picked him up and prayed.
Simeon கைகளிலே அந்த குழந்தையை ஏந்தி ஜெபித்தார்.
And I thought, you know, some of Jesus' disciples were just a little younger than him.
இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் இயேசுவை காட்டிலும் சற்று வயது குறைந்தவர்களாய் இருந்தார்கள். அதை குறித்து சிந்தித்து பார்த்தேன்.
Maybe one year after Jesus was brought to the temple,
இயேசு ஆலயத்துக்கு தேவாலயத்துக்கு பிரதிஷ்டை செய்ய முடியாது கொண்டு வந்ததுக்கு பிறகு ஓராண்டு கழித்து,
one mother brought a little child,
ஒரு தாய் தன்னுடைய சிறு குழந்தையை கொண்டு வருகிறார்கள்.
That was Simon, who later on was named as Peter.
அவர்தான் சீமோன், பிறகு அவர் பேதுரு என்று பெயரிடப்பட்டார்.
Jesus gave him the name of Peter.
இயேசு அவருக்கு பேதுரு என்று அழைத்தார்.
But the mother had given the name Simon.
தாய் சீமோன் என்ற பெயரை கொடுத்தார்கள்.
And he came dedicated. She didn't know what this child is going to be.
அந்த தாய் அந்த குழந்தையை தேவாலயத்தை கொண்டு வரும்போது அந்த குழந்தை பெரிதாக வளர்ந்து என்னவாக மாறப்போகிறான் என்று அறியாது இருந்தார்.
Nice sweet child.
நல்ல அருமையான குழந்தை.
She didn't know this is one day going to be the greatest apostle of Jesus Christ.
ஒரு நாளிலே இந்த குழந்தை வளர்ந்து இயேசு கிறிஸ்துவின் பெரிய சீஷனாய் அப்போஸ்தலனாய் மாறப்போகிறது என்று அந்த தாயாருக்கு தெரியாது.
Around the same time somebody brought another child.
அதே காலகட்டத்தில் இன்னொருவர் வேறொரு குழந்தையை பிரதிஷ்டைக்காக கொண்டு வருகிறார்கள்.
That child also sweet looking child.
அந்த குழந்தையும் பார்ப்பதற்கு அழகான குழந்தை.
His name was Judas.
அந்த குழந்தைக்கு யூதாஸ் என்ற பெயரை கொடுக்கிறார்கள்.
Son of Iscariot.
இஸ்காரியோத்தினுடைய மகன் யூதாஸ்.
That also looked a very sweet child.
அந்த குழந்தையும் பார்ப்பதற்கு அருமையான குழந்தையாக இருந்தது.
And the mother dedicated it to God.
தாய் அந்த குழந்தையும் தேவனுக்கு என்று பிரதிஷ்டை செய்கிறார்கள்.
She did not know that this child is going to grow up to betray Jesus Christ.
இந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகி இயேசுவை காட்டி கொடுக்க போகிறான் என்பதை அந்த தாய் அறியாது இருந்தார்.
Jesus would say it is better this child was never born.
இந்த குழந்தை பிறவாதிருந்தால் நலமாய் இருந்திருக்குமே என்று சொல்லி இயேசு சொல்வார் என்று அந்த தாய்க்கு தெரியாது.
You know, when you look at a little child,
ஒரு சிறு பிள்ளையை பார்க்கும் பொழுது,
you don't know what it is going to be 30 years from now.
30 ஆண்டுகள் பின்றிலிருந்து 30 ஆண்டுகள் கழித்து அந்த குழந்தை என்னவாக இருக்க போகிறது என்று நமக்கு தெரியாது.
Is he going to be an apostle or is he going to be a thief?
இவன் ஒரு அப்போஸ்தலனாய் மாறப் போகிறானா அல்லது ஒரு கள்ளனாய் மாறப் போகிறானா என்று தெரியாது.
That depends a lot on the parents.
இது எதை பொறுத்திருக்கிறது என்று சொன்னால் பெற்றோரை அதிகமாக சார்ந்திருக்கிறது.
You know, when our children are small, we put some values into their head.
நம்முடைய பிள்ளைகள் சிறு வயதிலே இருக்கும் பொழுது அவருடைய தலையிலே சில மதிப்பீடுகளை நாம் வைக்கிறோம்.
And our children as they grow up, they see those values in the house.
அந்த பிள்ளைகள் வளரும் பொழுது அந்த குடும்பத்திலே அந்த மதிப்பீடுகளை தேடி பார்க்கிறார்கள்.
And they also hear about the values from their parents.
தங்களுடைய பெற்றோரிடத்திலிருந்து எந்த மதிப்பீடுகளையும் அவர்கள் கேள்விப்படுகிறார்கள்.
And I'll tell you, the way you live at home is more important than what you teach your children at home.
நீங்கள் உங்கள் குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு எதை போதிக்கிறீர்களோ அதை காட்டிலும் நீங்கள் எப்படி வாழுகிறீர்கள் என்பதே முக்கியம்.
We can speak with our mouth a certain volume to our sound.
நம்முடைய வாயினாலே ஒரு சில ஒலி அளவோடு கூட நாம் பேசலாம்.
But what the way we live, it's a much louder sound.
நாம் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய ஒலியானது பேசுகிற ஒலியை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது.
The way you live it on in your home is like a big loud speakers.
நீங்கள் குடும்பத்திலே நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையானது பெரிய ஒரு ஒலிபெருக்கியை போல இருக்கிறது.
And that is what your children are listening to.
உங்கள் பிள்ளைகள் அந்த ஒழுப்பிற்கே தான் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள்.
சோ if you are living in sin, fighting and quarreling at home,
நீங்கள் பாவத்திலே வாழ்ந்து வீட்டிலே மனைவியோடு கணவனோடு சண்டை போட்டுக்கொண்டு வாழ்ந்தால்,
and you tell your children,
பிள்ளைகளை பார்த்து சொல்கிறீர்கள்,
you must always be peaceful children, don't fight with each other,
பிள்ளைகளே ஒருவரோடு சண்டை போடாதீர்கள், நீங்கள் சமாதானமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும்.
That is what you say with your mouth.
நீங்கள் வாயினாலே அதை தான் சொல்கிறீர்கள்.
But they see you fighting with your wife every day.
ஆனால் ஒவ்வொரு நாளும் மனைவியோடு சண்டை போடுகிறதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
It is like a loud speaker.
அது ஒலிபெருக்கியை போல இருக்கிறது.
And this word, children, don't fight with each other.
பிள்ளைகளே சண்டை போடாதீர்கள் என்கிற ஒலி எல்லாம் அந்த ஒலிபெருக்கியின் ஒலிக்கு முன்பாக நிற்பதில்லை.
That means nothing to them.
அது அவர்களுக்கு ஒரு பொருட்டல்ல.
There is a saying in English.
ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி இருக்கிறது.
I can't hear what you are speaking.
நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்கவில்லை.
Because your life is speaking more loudly.
உங்களுடைய வாழ்க்கையானது நீங்கள் பேசுகிற சத்தத்தை காட்டிலும் அதிகமான சத்தமா எனக்கு வருகிறது.
I can't hear what you are speaking because your life is speaking much louder.
நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்கவில்லை. உங்கள் வாழ்க்கையின் சத்தமான வாழ்க்கையானது அதிக சத்தமா எனக்கு காதுகளில் ஒலிக்கிறது.
I want to tell you, your children are listening to a sound that is coming from your life.
உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வரக்கூடிய சத்தத்தை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
It is a common custom in India for parents to leave an inheritance for their children.
இந்தியாவிலே ஒரு கலாச்சாரம் என்னவென்றால் பிள்ளைகளுக்கு சொத்தை வைத்து விட்டு போவது.
And many times there are court cases also among the children for fighting for that inheritance.
அந்த அப்பா அம்மா விட்டு சென்ற சொத்துக்காக பிள்ளைகள் வழக்கு மன்றத்துக்கு போய் சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள்.
Now I will teach you how to leave an inheritance for your children where there will be no court case.
கோர்ட் கேஸே உங்கள் பிள்ளைகள் போக மாட்டார்கள். அப்படிப்பட்ட சொத்தை எதை விட்டு செல்வது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Give them an inheritance of a peaceful atmosphere at home.
சமாதானமுள்ள ஒரு சூழல் என்கிற உங்கள் குடும்ப வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்தாக சுதந்திரமாக கொடுங்கள்.
They can receive a peaceful atmosphere in the home.
குடும்பத்திலே ஒரு சமாதானமான ஒரு சூழலை உங்கள் பிள்ளைகள் பெறும் பொழுது,
That is the best inheritance you can give your children.
உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த சுதந்திரம் அதுதான், சொத்து அதுதான்.
They cannot fight in the court for that.
அதற்காக பிள்ளைகள் போய் கோர்ட்ல சண்டை போடுவார்களா?
And that is better than giving them money.
பணத்தை கொடுப்பதை காட்டிலும் இது நல்லது.
And the other thing,
இன்னொரு காரியம்,
to give them an atmosphere where in the home there's always faith in God. God can solve every problem.
குடும்பத்தில் இன்னொரு சூழலை உங்கள் பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும். அது என்னவென்றால் விசுவாசம். எப்பொழுதுமே தேவனால் எங்களுடைய பிரச்சனை தீர்க்க முடியும் என்று தேவனிடத்தை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை.
So let's turn to Luke chapter 10.
லூக்கா 10 அதிகாரம்.
We read here that Jesus said, sent 70 people out.
70 பேரை வெளியே இயேசு அனுப்புகிறார்.
2 by 2.
இரண்டு இரண்டு பேராக அனுப்புகிறார்.
Verse 1.
ஒன்றாம் வசனம். லூக்கா 10 அதிகாரம் ஒன்றாம் வசனம்.
And he sent them without any money.
எந்த பணமும் இல்லாமல் அவர்களை அனுப்புகிறார்.
Verse 4. Don't carry a purse, don't carry a bag, no shoes, don't nothing.
நான்காவது வசனத்தை பாருங்கள். பணப்பை எடுக்க வேண்டாம், ஜாமான்கள் பை எடுக்க வேண்டாம், பாதரட்சை கொண்டு போக வேண்டாம்.
That is not for these days.
இந்த நாட்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல.
He changed that order in Luke chapter 22 and said, when you go into the world now, please take your purse, take your shoes, take everything.
லூக்கா 22 அதிகாரத்தில் இந்த முறையை மாற்றி விட்டார். நீங்கள் உலகத்துக்கு போகும்பொழுது பணப்பை எடுத்துக்கொண்டு போங்கள், சாமான் பை எடுத்துக்கொண்டு போங்கள், பாதரட்சை எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்கிறார்.
But now he was still not telling them to go into the world. He was only going to tell them to go to Israel.
இப்பொழுது அவர் உலகத்துக்குள்ளாக போங்கள் என்று அவர்களை சொல்லவில்லை, இஸ்ரவேலுக்குள்ளாக நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்கிறார்.
And among the Israeli people, there was a common custom to always accommodate any stranger in your house.
இஸ்ரவேல் நாட்டில் உள்ள வழக்கம் என்னவென்றால், எப்பொழுது வேண்டுமானாலும் அந்நியர் வந்தால் வீட்டுக்குள்ளே ஏற்று அவர்களை உபசரிப்பது அவருடைய பழக்கம்.
Even a total stranger, come and stay with me, eat with me.
முழு அந்நியனாய் முன்பின் தெரியாதவனாய் இருந்தாலும் கூட என் வீட்டிலே வந்து தங்கி சாப்பிட்டு போங்கள் என்று சொல்கிறார்.
If you were moving around in Israel as an Israeli, you never had to take a purse or money with you.
ஆகவே இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாக நீ ஒரு இஸ்ரவேலனாக இருந்தால் நீ பணமோ எதுவும் எடுத்துக்கொண்டு செல்ல தேவையில்லை.
Because wherever you go in Israel, somebody will accommodate you and give you food.
இஸ்ரவேலில் எந்த வீட்டுக்கு போனாலும் யாராவது உங்களை வீட்டில் ஏற்றுக்கொள்வார், உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பார்கள்.
Even if you are a backslidden preacher, they'll give you food.
நீங்கள் பின்மாற்றம் அடைந்த ஒரு பிரசங்கியாராக இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பார்கள்.
You know, like in many villages in India also, the simple people are like that.
இந்தியாவிலே அநேக கிராமங்களிலேயும் எளிய மக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள்.
But
ஆனால்
even though there may be 100 houses in the village,
ஒரு கிராமத்திலே 100 வீடுகள் இருக்கலாம்.
He told his disciples,
தம்முடைய சீஷருக்கு சொன்னார்,
don't just go and stay in a house just because they invite you and give you food. All the 100 will invite you.
100 பேருமே உங்களை வீட்டிலே அழைத்து உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் அழைக்கிறபடினாலே நீங்கள் அங்கே போய் அங்கே தங்க வேண்டாம்.
You must select which house you go and stay.
எந்த வீட்டிற்கு நான் சென்று தங்க வேண்டும் என்று நீங்களே தெரிவு செய்ய வேண்டும்.
When you go to a house,
ஒரு வீட்டுக்கு நீ போகும்பொழுது,
you must discern,
நீ பகுத்தறிய வேண்டும்,
is this a house of peace,
இந்த வீடு சமாதான வீடா என்று நிதானித்து அறிய வேண்டும்.
Maybe it'll take you one day to discern that.
அதை நிதானித்து அறிவதற்கு ஒரு நாள் பிடிக்கலாம்.
Sometimes you can discern much sooner.
சில சமயத்திலே விரைவாகவே நீங்கள் நிதானித்து அறிந்து விடலாம்.
You must discern that.
ஆனால் நிதானித்து அறிய வேண்டும்.
You find an atmosphere of peace in this house.
அங்கே சமாதானமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று நீங்கள் கண்டறிந்தால்.
See, it says in verse 5.
ஐந்தாம் வசனத்தில்
பாருங்கள். When you enter a house, say peace be to this house.
ஒரு வீட்டிலே பிரவேசிக்கும் பொழுது இந்த வீட்டுக்கு சமாதானம் என்று சொல்லுங்கள்.
And if the man of the house is a man of peace,
அந்த வீட்டினுடைய மனிதன் சமாதான மனிதனாக இருந்தால்
then your peace will rest upon him.
நீங்கள் சொன்ன அந்த சமாதானம் அந்த வீட்டில் தங்கி இருக்கும்.
Otherwise, when you say peace be upon this house,
அல்லது அந்த வீட்டிற்கு நீங்கள் சமாதானம் என்று சொன்னாலும்
it will be like throwing a ball against the wall, the ball will come back to you.
ஒரு பந்தை சுவற்றிலே தூக்கி எறிந்தால் அந்த பந்து மீண்டும் உங்களை நோக்கி திரும்பி வந்துவிடும்.
The peace will come back to you.
அதே போல சமாதானம் உங்களுக்கு திரும்பி வந்துவிடும்.
So look around.
ஆகவே சுற்றுமுற்றும் பாருங்கள்.
And look for a house where there is peace.
எங்கே சமாதானம் இருக்கிறதோ அந்த வீட்டை தேடி போங்கள்.
And especially the man must be a man of peace.
குறிப்பாக அந்த வீட்டினுடைய தலைவன் அவன் சமாதான மனிதனாக இருக்க வேண்டும்.
And you must stay only in that house, verse 7.
ஏழாம் வசனத்திலே பார்க்கிறோம், அப்படிப்பட்ட வீட்டிலே மட்டுமே நீங்கள் தங்கி இருக்க வேண்டும்.
Whatever they give you, eat and drink.
அவர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறார்களோ அதை புசியுங்கள், குடியுங்கள்.
Don't ever say I want this or I want that.
எனக்கு இந்த சாப்பாடு தான் வேண்டும், இந்த குடிப்பானம் தான் வேண்டும் கேட்க வேண்டாம்.
Whatever they give, simple food and thing, just
எளிமையான ஆகாரம் எது கொடுத்தாலும் அதே மட்டும்
say thank you and eat it.
அதே மட்டும் நன்றி சொல்லி சாப்பிட்டு விட்டு வாருங்க.
You must never have any demands on others.
நாம் எப்பொழுதுமே மற்றவர்கள் மீது ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்க கூடாது.
And you are serving them with the gospel.
நீங்கள் சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறீர்கள்.
So their food is, it says in verse 7 middle, that food is like you are working, that you are getting your wages for that.
நீங்கள் சுவிசேஷ வேலை செய்கிறீர்கள், வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். ஆகவே அவர்கள் கொடுக்கக்கூடிய சாப்பாடு உபசரிப்பு அதற்கு ஈடாக இருக்கிறது.
That you are not in debt to them, you are serving them, they are serving you.
நீங்கள் அங்கு வீட்டிலே போய் சாப்பிடுவதனாலே தங்கியிருப்பதனாலே அவர்களுக்கு கடனாளிகள் அல்ல, அவர்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள், உங்களுக்கு அவர்கள் ஊழியம் செய்கிறார்.
But it says here, don't keep moving from house to house, verse 7.
ஆனால் ஏழாம் வசனத்தை பார்த்தீர்களா, வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள்.
Why?
ஏன்?
I mean, if you are staying there for one month, why always stay in one house?
ஒரு மாதம் தங்கி இருக்க வேண்டும் என்றால் ஏன் ஒரு வீட்டிலேயே தங்கி இருக்க சொல்கிறார் ஆண்டவர்?
They didn't usually stay so long, but whatever number of days, only one house.
அவ்வளவு நாட்கள் அதிக நாட்கள் தங்கி இருக்க மாட்டார்கள், ஆனால் எவ்வளவு நாட்கள் இருந்தாலும் ஒரு வீட்டிலேயே தங்கி இருக்க வேண்டும்.
There was a reason.
அதற்கு ஒரு காரணம் உண்டு.
Because the Lord said, you will not find many houses which is houses of peace.
ஏனென்றால் அநேக வீடுகள் சமாதான வீடுகளாய் இருக்காது. சமாதான வீடுகளை கண்டுபிடிப்பது கஷ்டம்.
Out of 100 houses, if you find one house is a house of peace, you're lucky.
100 வீடுகளிலே சமாதான வீடு ஒன்றை கண்டுபிடித்தாலே நீ அதிர்ஷ்டசாலி.
Because 99 houses, they'll always be fighting and quarreling.
99 வீடுகளில் எப்பொழுது பார்த்தாலும் சண்டையும் குழப்பம் கூச்சல் தான்.
So if you're lucky enough to find a house of peace, stay there.
ஆகவே நீ சமாதான வீட்டை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டசாலியா இருந்தால் அங்கேயே நீ தங்கியிரு.
And what if you don't find a house?
அப்படி ஒரு வீட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால்
you sleep on the streets in that city.
அந்த ஊர்ல உள்ள தெருவிலே படுத்து தூங்கு.
See how important it was for Jesus.
இயேசுக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா பார்த்தீங்களா?
Don't stay in a house where there is no peace.
சமாதானம் இல்லாத வீட்டிலே தங்க வேண்டாம்.
Jesus also will not stay there.
இயேசுவும் அங்கே தங்குவதில்லை.
If your house is a house of peace.
உங்களுடைய வீடு சமாதான வீடா இருந்தால்
Jesus will be there.
இயேசு அங்கே இருப்பார்.
But you say my wife is a quarrelsome person.
Ayyo, என்னுடைய மனைவி சண்டைக்காரியா இருக்கிறார்கள் என்று சொன்னால்
it doesn't matter.
அது ஒரு பொருட்டல்ல.
The man must be a man of peace. That's enough.
அந்த மனிதன் அவர் சமாதான மனிதனா இருந்தால் போதும்.
He didn't say here the woman also must be a woman of peace.
இங்க அந்த ஸ்திரீயும் சமாதான ஸ்திரீயா இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை.
Let the stree woman be quarrelsome person.
ஸ்திரீகள் வேண்டுமானால் சண்டைக்காரிகளா இருக்கட்டும்.
I told you without two hands you can't make a noise.
ரெண்டு கரம் இல்லாமல் சத்தத்தை எழுப்ப முடியாது என்று சொன்னேன்.
So the man must be a man of peace.
ஆகவே அந்த மனிதன் சமாதான பாத்திரனாய் இருக்க வேண்டும்.
That is the house in which Jesus will live.
அந்த குடும்பத்திலே தான் இயேசு வாழ்வார்.
So I want to say to you,
நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்,
that is the inheritance we must give our children.
இந்த சுதந்திரத்தை சொத்தை தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும்.
Maybe a small house.
ஒரு சின்ன வீடா இருக்கலாம்.
You cannot even give 1000 rupees to your children when you die.
நீங்கள் மரிக்கும் பொழுது ஒரு 1000 ரூபாய் கூட பிள்ளைகளுக்கு விட்டு செல்ல முடியாமல் இருக்கலாம்.
Never mind.
அது பரவாயில்லை.
Have you given them 20 years they have seen peace in your house?
உங்களுடைய வீட்டிலே குடும்பத்திலே 20 ஆண்டுகளாக பிள்ளைகள் சமாதானத்தை பார்த்திருக்கிறார்களா?
They get married when they are 25 or something.
25 வயதாகும் பொழுது அவர்களுக்கு திருமணமாகலாம்.
25 years they have seen peace in your house.
25 ஆண்டுகளாக உங்களுடைய வீட்டிலே சமாதானத்தை பார்த்திருக்கிறார்கள்.
That is better than giving them 1 crore of rupees.
1 கோடி ரூபாய் சொத்தை அவர்களுக்கு விட்டு செல்வதை காட்டிலும் இந்த சமாதான 20 வருடங்கள் 25 வருடங்கள் தான் மேன்மையானது.
You say, Lord, but brother, my children are growing up and I have so many years I have not understood these truths.
சகோதரரே, என்னுடைய பிள்ளைகள் ஏற்கனவே வளர்ந்து விட்டார்கள், வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு ஆண்டுகளாக நான் இந்த சத்தியம் அறியாதிருந்தேன்
என்று சொன்னால்,
அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தால் பரவாயில்லை.
ஆனால்
இன்றிலிருந்து,
can you decide from today that you will be a man of peace?
நான் இன்றிலிருந்து சமாதான மனிதனாக இருக்க போகிறேன் என்று தீர்மானிக்கிறீர்களா?
Don't worry about your wife.
மனைவியை குறித்து கவலைப்பட வேண்டாம்.
Man has to be the leader.
மனிதன் தலைவனாக இருக்க வேண்டும்.
What does it mean when it says the man must be the head of the house?
மனிதன் வீட்டு குடும்பத்துக்கு தலையாக இருக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்?
That is not like some dictator saying I am the maharaja here.
ஒரு சர்வாதிகாரி நான் தான் மகாராஜா இந்த வீட்டுக்கு என்று சொல்வதை போல அல்ல.
No.
இல்லை.
It is to be the leader like Jesus was a shepherd who went in front of the sheep.
இயேசு ஆடுகளுக்கு முன்பாக சென்றாரே, ஒரு மேய்ப்பனாக, அதுபோல ஒரு தலைவனாய் இருப்பது.
Be an example.
ஒரு மாதிரியாய் இருப்பது.
As a man of peace.
ஒரு சமாதான பாத்திரனாக, மனிதனாக.
Not only with your wife.
மனைவியோடு கூட மட்டுமல்ல.
But your wife must see that you are not the type of person who fights with your neighbor.
பக்கத்து வீட்டுக்காரரிடத்திலே சண்டை போடாத ஒரு மனிதனாக உங்கள் மனைவி உங்களை பார்க்க வேண்டும்.
You know, sometimes we can have very troublesome neighbors.
சில சமயத்திலே பக்கத்து வீட்டுக்காரர் அதிக தொந்தரவு கொடுக்கக்கூடியவராய் இருந்து விடலாம்.
Yeah.
ஆம்.
But be peaceful with them.
அவளோடு கூட சமாதானமாக இருங்கள்.
If they are causing you some trouble, go gently and share with them this is a bit of a problem.
உங்களுக்கு ஏதாவது அவர்கள் இம்சை கொடுத்து கொண்டே இருந்தால் நீங்கள் சாந்தமாக போய் இது எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறது என்று சொல்லுங்கள்.
And ask them, are we causing you any problem? Please tell us, we will also set it right.
இதே போல நாங்களும் உங்களுக்கு ஏதாவது இம்சை கொடுக்கிறோமா, எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் திருந்தி விடுகிறோம் என்று நீங்கள் அதை சொல்லுங்கள்.
If you are a humble man, you can easily be a man of peace.
நீங்கள் மட்டும் ஒரு தாழ்மையுள்ள மனிதனாக இருந்தால் சமாதான மனிதனாக இருப்பது மிகவும் எளிது.
But if you stand on your dignity and say, ah, why should I go there? Let them come to me.
நான் ஏன் அங்கே போக வேண்டும்? அவன் வேண்டுமானால் என் வீட்டுக்கு வரட்டும் என்று சொல்லி நீங்கள் அங்கே உங்கள் கண்ணியத்தையும் கர்வத்தையும் பார்த்துக் கொண்டிருந்தால்,
he is not going to come because he is also a proud man.
அவரும் பெருமையுள்ள மனிதனாக இருக்கிற அப்படினால அவரும் உங்கள் வீட்டுக்கு வர மாட்டார்.
And Jesus will not be in his house and will not be in your house also.
இயேசு உங்கள் வீட்டிலும் இருக்க மாட்டார், அவருடைய வீட்டிலும் இருக்க மாட்டார்.
I want Jesus to be in my house.
என்னுடைய குடும்பத்தில் இயேசு இருக்க முடியாய் விரும்புகிறேன்.
And Jesus has been in my house for many years.
அநேக ஆண்டுகளாக இயேசுனுடைய குடும்பத்தில் இருந்திருக்கிறார்.
And I decided I'm going to be a man of peace.
நான் சமாதான மனிதனாக இருக்க போகிறேன் என்று தீர்மானித்து
விட்டேன். I'm not going to fight with anybody.
நான் யாரோடும் கூட சண்டை போடுவதில்லை.
Somebody comes and wants to have a fight, they'll have to do all the shouting. I'm not going to shout.
யாராவது இடத்திலே வந்து சண்டை போட விரும்பினால் சத்தம் போடுதலாம், அவர்தான் செய்ய வேண்டும். நான் சத்தம் போட மாட்டேன்.
I don't want to fight with auto rickshaw drivers.
நான் ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் இடத்திலே சண்டை போட விரும்பவில்லை.
I don't want to fight with the porters in the railway station.
ரயில்வே ஸ்டேஷனிலே பழு தூக்குகிறவர்கள் அவர்களிடத்திலே நான் சண்டை போட விரும்பவில்லை.
I don't mind giving them 2 or 3 rupees more or 5 rupees or 10 rupees more.
2 3 ரூபாயோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ அதிகமாக கேட்கறானே அதை கொடுப்பதில் எனக்கு ஒரு பொருட்டல்ல.
They are much poorer than me.
என்னை காட்டிலும் அவர்கள் மிகுந்த ஏழைகளா இருக்கிறார்கள்.
If they get a little money for their children, I'm happy.
அவங்க பிள்ளைகளுக்காக கொஞ்சம் பணம் அதிகப்படியாய் பெற்றுவிட்டால் நான் சந்தோஷமா இருக்கிறேன்.
Don't fight with the vegetable man or anybody.
உங்க வீட்டுக்கு வரக்கூடிய காய்கறி வியாபார இடத்துல 2 ரூபாய்க்காய் சண்டை போடாதீர்கள்.
No, be a man of peace. God will give you much more.
தேவன் உங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுப்பார். சமாதான மனிதனாக மட்டும் இருந்து விடுங்கள்.
I mean, if you don't want to buy something, don't buy it. That's all. But don't fight.
காய்கறி வேண்டாம், நீங்க வாங்காம இருந்துருங்க. ஏன் அவன்கிட்ட போய் நீங்க சண்டை போடுறீங்க?
We must be men and women of peace.
நாம் சமாதான மனுஷனாக மனுஷியாக இருக்க வேண்டும்.
Children must see that we are people of peace.
நாம் சமாதான மனிதர்கள் என்பதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும்.
It is one of the most important things.
இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம்.
When the Lord is in your home,
தேவன் உங்கள் வீட்டில் இருந்தால்,
we don't have to be afraid of anything.
எதை குறித்தும் நீங்கள் பயப்பட தேவையில்லை.
The devil cannot touch come into your home.
பிசாசு உங்கள் வீட்டுக்கு வர முடியாது.
I remember for 6 years we used to have the meeting in our house in 75 to 81.
1975 ஆண்டு முதல் 81 ஆண்டு வரை எங்கள் வீட்டிலே தான் சபை கூட்டம் நடந்து கொண்டிருந்தது.
6 years.
6 ஆண்டுகள்.
And sometimes demon possessed people would come there, we had to cast out the demon.
சில சமயத்திலே பிசாசு பிடித்தவர்கள் எங்கள் வீட்டுக்கு வருவார்கள், அவர்களிடத்திலே பிசாசை விரட்ட வேண்டியிருக்கும்.
Somebody would bring them.
யாராவது பிசாசு பிடித்தவர்களை கூட்டி கொண்டு வருவார்கள்.
People would tell me.
ஜனங்களிடத்திலே சொல்வார்கள்.
Brother,
sorry,
don't cast out the demon inside the house.
வீட்டுக்குள்ள வச்சு பிசாசு விரட்ட வேண்டாம்.
Because there are small children and all in your house.
உங்க வீட்ல சின்ன பிள்ளைங்க குட்டிங்களா இருக்காங்க.
Take them outside somewhere.
அந்த ஆளை வெளியே கூட்டிட்டு போய் பிசாசை விரட்டுங்க.
I said, no, I'm not afraid.
நான் பயப்படுவதில்லை.
The devil can't get inside my small children.
என்னுடைய சிறு பிள்ளைகளுக்குள்ளாக பிசாசு புகுந்து விட மாட்டான்.
So many demons were cast out in our house.
என்னுடைய குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள எத்தனை பிசாசுகள் விரட்டப்பட்டது.
It didn't affect my children.
அது என்னுடைய பிள்ளைகளை ஒரு காலம் பாதிக்கவில்லை.
It would give them some faith.
அதற்கு மாறாக அவர்களுக்கு விசுவாசம் கிடைத்தது.
Oh, demons are afraid of the name of Jesus.
ஓ, இயேசு என்ற பெயரை சொல்லும் பொழுது பிசாசுகள் பயப்படுகிறதே.
I heard a story once.
ஒருமுறை ஒரு கதையை நான் கேட்டிருக்கிறேன்.
One, I think it was China or somewhere.
சீனா தேசம் என்று எண்ணுகிறேன்.
There was a man who would cast out demons.
அங்கே ஒரு மனிதர் பிசாசு விரட்டுவதிலே கை திறந்தவர்.
In a village everybody knew this man has faith in the name of Jesus.
ஒரு கிராமத்திலே அவர் வாழ்ந்தார். எல்லாருமே இந்த மனிதர் தேவனுடைய நாம இயேசு நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவராய் இருக்கிறார், பிசாசு விரட்டுவார் என்று அறிந்திருந்தார்.
Anybody who cast they had demon possessed, they bring him to his house.
அவ யாரெல்லாம் பிசாசு பிடித்தல் வருகிறார்களோ இந்த வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள்.
So one day they brought one person like that, demon possessed.
ஒரு நாள்ல பிசாசு பிடித்த ஒரு மனிதனை கூட்டிக் கொண்டு வந்தார்கள்.
That man, the pastor was not there.
அந்த பாஸ்டர் அங்க இல்லை, வெளியே போய் விட்டார்.
But his 12 year old son was there.
ஆனால் அவருக்கு 12 வயது மகன் இருந்தான்.
So he said, daddy is not here.
அப்பா இங்க இல்லை என்று சொல்லிவிட்டான்.
But come, we will pray.
வாங்க நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன் என்று சொன்னானாம்.
How is 12 year old son got faith?
12 வயது பையனுக்கு பாருங்கள் விசுவாசம் கிடைத்து விட்டது.
Because he had seen his father so many times.
ஏனால் அநேக முறை அப்பா பிசாசு உருட்டறதை பார்த்திருக்கிறார்.
And he knew it has got nothing to do with the father, it has got to do with the name of Jesus, that's all.
அப்பாவுடைய காரியம் எல்லாம் ஒன்றுமில்லை, விஷயம் எல்லாம் இயேசு என்ற பெயரிலே தான் இருக்கிறது என்பதையும் கண்டுகொண்டான்.
So he prayed.
அவன் ஜெபித்தான்.
The name of Jesus which my father believes in, get out of this.
எங்க அப்பா விசுவாசிக்கிற அந்த இயேசு நாமத்தினால பிசாசை உன விரட்டுகிறேன் என்று சொன்னான். போய் விட்டது. பிசாசு போய் விட்டது.
Our children can learn something.
நம்முடைய பிள்ளைகள் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும்.
They learn more by what you do than what you teach them.
நீங்கள் எதை போதிக்கிறீர்களோ அதை காட்டிலும் நீங்கள் எப்படி வாழுகிறீர்கள் என்பதன் மூலமாக அதிகமாக கற்றுக்கொள்கிறார்கள்.
It's not only peace.
சமாதானம் மட்டுமல்ல.
Faith.
விசுவாசம்.
See that boy, he had faith because he saw his father doing something.
தன்னுடைய தகப்பனார் ஏதோ ஒன்றை செய்வதை பார்த்தவுடன் இவனுக்கும் விசுவாசம் வந்துவிட்டது.
Maybe some panic situation in the home.
குடும்பத்திலே பயப்படக்கூடிய தக்கதான குழப்பம் ஏற்படுகிறதா?
And the children must see the parents. See, we will pray, God will solve that problem.
பிள்ளைகள் பெற்றோர் ஜெபிக்கிறதை பார்க்க வேண்டும், தேவனால் நம்முடைய இந்த பிரச்சனை தீர்க்க முடியும் என்று.
See 2 Timothy chapter 1.
2 தீமோத்தேயு 1 அதிகாரம்.
It's a beautiful example of a home.
இங்கே குடும்பத்தை குறித்து அருமையான ஒரு மாதிரி இருக்கிறது.
Paul tells Timothy.
பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார்.
Verse 5.
5வது வசனம்.
Paul doesn't talk much about Timothy's Bible knowledge.
தீமோத்தேயுடைய வேத அறிவை குறித்து பவுல் அதிகமாக பேசுவதில்லை.
Those days they never had Bible like this.
அந்த நாட்களில் இது போல வேதாகமம் அவர்களுக்கு இல்லை.
Nobody had a Bible in the home.
யாருக்குமே வீட்டிலே வேதாகமம் இல்லை.
Because Bible's Old Testament was all written by hand.
பழைய ஏற்பாடு என்கிற புத்தகமானது கையிலே தோல் சுருள் எழுதப்பட்டதாக இருக்கிறது.
Expensive leather pieces.
அந்த ஒவ்வொரு தோல் சுருளும் எவ்வளவோ விலை மதிப்புள்ளதாக இருந்தது.
Because thousands and thousands and thousands of rupees to just have little bit of the Bible.
அந்த வேதத்தில் ஒரு சிறு பகுதி வாங்குவது என்றாலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்ய வேண்டும். பணக்காரர்கள் கூட அதை வாங்கி வைக்க முடியாது. தேவாலயத்திலே ஒரே ஒரு பிரதி
வைத்திருப்பார்கள்.
வீட்டிலே ஒரு வேதம் இல்லாதபடினாலே அந்த அளவுக்கு தீமோத்தேயுக்கு வேத அறிவு கிடைக்கவில்லை.
நம்முடைய பிரச்சனை
என்னென்றால் வீட்டிலே அநேக வேதாங்கங்கள் இருக்கிறது, நாம் வாசிப்பதில்லை, அதான் நம்முடைய பிரச்சனை.
பட் even if you didn't have the Bible, they could hear the word of God in, when they went to the meeting.
ஆனால் அந்த நாட்களில் வீட்டிலே வேதாகமம் இல்லாவிட்டாலும் கூட கூட்டங்களுக்கு போகும்பொழுது தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதை கேட்கிறார்கள்.
And they could get faith.
அதன் மூலமாக அவர்களுக்கு விசுவாசம் வருகிறது.
So Timothy's grandmother,
அவே தீமோத்தேயுடைய பாட்டி,
was the first woman who came to faith.
விசுவாசத்துக்குள்ளாக வந்த முதல் ஸ்திரீ.
2 Timothy 1:5.
2 தீமோத்தேயு 1:5.
I am mindful of the sincere faith which first dwelt in your grandmother Lois and then in your mother Eunice. And then I'm sure in you also.
அந்த விசுவாசம் முந்தி முதலாவது உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது இப்பொழுது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று அறிந்திருக்கிறேன்.
How did Timothy become such a man of God at when he was 18, 19 years old?
18-19 வயதாய் மாறின உடனே எப்படி தீமோத்தே அந்த அளவுக்கு தேவ பக்தி உள்ளவனாய் மாறினார்?
See, Paul had a lot of discernment.
பவுலுக்கு அதிகமாக நிதானித்து அறியக்கூடிய தன்மை இருந்தது.
And we read in Acts chapter 16.
அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
Acts of the Apostles chapter 16.
அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16வது அதிகாரம்.
We read that Paul met this boy called Timothy over here.
இங்க பவுல் தீமோத்தேயை சந்திக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
For the first time.
முதல் முறையாக இங்கே தான் அந்த சந்திப்பு நடைபெறுகிறது.
When he came to, first of all we read he came to a place called Lystra.
லிஸ்திராவுக்கு பவுல் வந்தார்.
In verse 1.
16வது அதிகாரம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1வது வசனம்.
And there was a certain disciple named Timothy.
அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான்.
His mother was Jewish, his father was Greek.
அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, தகப்பன் கிரேக்கன்.
He must have been 19 years old perhaps.
ஒருவேளை அங்கே தீமோத்தேயுக்கு 19 வயதாக இருந்திருக்கும்.
And he was well spoken by all the brothers in Lystra and Iconium.
அவன் லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான்.
Not only in his home church.
தன்னுடைய ஸ்தல வீட்டு சபையிலே மட்டுமல்ல,
another church many kilometers away,
அநேக கிலோமீட்டர்களுக்கு அப்பால் உள்ள இன்னொரு சபையிலேயும்,
they also heard there's a young man called Timothy here who's very zealous.
அவர்களும் கூட இந்த சபையிலே திமோத்தேயு என்கிறதன வைராக்கியம் உள்ள விசுவாசம் உள்ள ஒரு மகன் இருக்க, ஒரு வாலிபன் இருக்கிறான் என்று கேள்விப்பட்டார்கள்.
Paul spent little time with him.
பவுல் சற்று நேரம் திமோத்தேயோடு கூட செலவு செய்தார்.
I've never seen a young brother like this.
இதுபோல ஒரு வாலிபனை நான் பார்த்ததில்லையே.
He said, Timothy,
திமோத்தேயுவே,
I want you to come on my team.
நீ என்னுடைய குழுவிலே வந்து சேர்ந்து கொள்ள முடியா விரும்புகிறேன்.
You know, in those days,
அந்த நாட்களில் உங்களுக்கு தெரியுமா,
if Paul selected you for your his team, you were really one of the best believers in that area.
பவுல் யாரையாவது தன்னுடைய குழுவிலே சேர்த்து கொண்டால் கண்டிப்பாக அந்த நபர் மிகவும் நல்லவராக இருக்க வேண்டும்.
I mean, if Paul selected me, I would have thought, boy, that's the greatest honor I can get.
பவுல் என்னை தேர்வு செய்திருந்தால் எனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கனம் என்று நான் எண்ணுவேன்.
He would not select any half-hearted person.
பாதி இருதயமுடையவர்களை எல்லாம் பவுல் தேர்ந்தெடுப்பதில்லை.
But he selected Timothy.
தீமோத்தேயுவை தேர்வு செய்தார்.
How did Timothy come to that position?
தீமோத்தேயு அந்த இடத்திற்கு எப்படி வந்தார்?
First of all, because he had a grandmother.
முதலாவதாக தனக்கு ஒரு பாட்டி இருந்தார்கள்.
Who may not have had much Bible knowledge.
அந்த பாட்டிக்கு அவ்வளவு வேத அறிவு பெற்றிருக்காம இருந்திருக்கலாம்.
Sure, the grandmother never stood in the pulpit and preached.
ஒரு காலம் பாட்டி அந்த மேடையில நின்று பிரசங்கித்திருக்க மாட்டார்கள்.
But she had faith.
ஆனால் அவர்களுக்கு விசுவாசம் இருந்தது.
And she gave that faith to her daughter.
அந்த விசுவாசத்தை தன்னுடைய மகளுக்கு கொடுத்தார்கள்.
Now they were Jewish people.
அவர்கள் யூதர்கள்.
See, the grandmother was not a Christian, grew up as a Jew when she was a child.
அந்த பாட்டி பிள்ளையாக இருக்கும் பொழுது கிறிஸ்தவளாக இல்லை, அவர்கள் யூத மதத்தில் வளர்ந்தார்கள்.
Later on she became a Christian.
அதற்கு பிறகு ஒரு கிறிஸ்தவளாக மாறினார்கள்.
When she became a Christian, she gave that faith to her daughter.
அவர்கள் கிறிஸ்தவளாய் மாறின பொழுது தன்னுடைய மகளுக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்தார்கள்.
Or even as a Jewish person, she gave faith in God to her daughter.
யூதத்தில் இருந்த பொழுதும் கூட தன்னுடைய விசுவாசத்தை தன்னுடைய மகளுக்கு கொடுத்திருந்திருக்கலாம்.
But her daughter became a backslider.
ஆனால் அவளுடைய மகள் பின்மாற்றக்காரியாய் போய்விட்டார்கள்.
How do we know that?
அது எப்படி நமக்கு தெரியும்?
Because she married a Greek person.
ஏனென்றால் அவர்கள் ஒரு கிரேக்கனை திருமணம் செய்து கொண்டார்கள்.
The law of God was very clear.
தேவனுடைய பிரமாணம்,
Jew you must only marry a Jew.
தேவனுடைய பிரமாணம் மிகவும் தெளிவாக இருக்கிறது. யூதன் யூதனை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்.
But she went and married some unbelieving businessman who is a rich man.
இங்கே இவ்ளோ சென்று அவிசுவாசமுள்ள ஒருவளை தொழில் செய்யக்கூடிய பெரிய பணக்காரனா இருந்திருக்கலாம், அவரை திருமணம் செய்து கொண்டார்.
Must have brought great grief to Lois, her mother.
லோயிஸாளுக்கு அவளுடைய தாய்க்கு அதிக துக்கத்தை கொடுத்திருந்திருக்கலாம்.
And she kept on speaking to her.
அவளிடத்தில் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்திருப்பார்கள்.
She was married now, she had a little boy.
இப்பொழுது அவளுக்கு திருமணம், மகளுக்கு திருமணம் ஆகிவிட்டது, மகளுக்கு ஒரு மகன் பிறந்து விட்டான்.
The grandmother kept on speaking to the daughter.
இந்த பாட்டி தன்னுடைய மகளிடத்தில் பேசிக்கொண்டே இருந்தார்கள்.
And brought her back to the faith.
மீண்டுமாய் தன்னுடைய மகளை விசுவாசத்துக்குள்ளாய் கொண்டு வந்து விட்டார்கள்.
See how a mother can bring a backslidden daughter back to the faith.
பார்த்தீர்களா, ஒரு தாய் பின்மாற்றமடைந்த தன்னுடைய மகளை மீண்டுமாய் விசுவாசத்துக்குள்ளாய் கொண்டு வர முடிகிறது.
Even though she is married an unbeliever.
அவிசுவாசியான ஒருவனை திருமணம் செய்து கொண்டிருந்தாலும் கூட.
See, some of us, our children have already grown up and they've gone in wayward ways.
நம்முடைய மத்தியிலே ஒரு சிலருடைய பிள்ளைகள் ஏற்கனவே வளர்ந்து அவர் வழிகட்டு போய்விட்டார்கள்.
Here is an example, Lois.
இங்கே லோவிசாள் ஒரு நல்ல மாதிரி.
Prayed and brought her married daughter back to the Lord.
அவள் ஜெபித்து தன்னுடைய மகளை மீண்டுமாய் தேவனண்டை கொண்டு திருமணமான மகளை கொண்டு வந்தார்கள்.
Her husband was not converted.
அவருடைய புருஷன் ரட்சிக்கப்படாதவன்.
He was just interested in making money perhaps.
அவருடைய விருப்பம் எல்லாம் ஒருவேளை பணம் சம்பாதிப்பதிலே இருந்திருக்கும்.
But this daughter repented.
ஆனால் இந்த மகள் மனம் திரும்பினாள்.
And she said, okay, I have failed.
நான் தவறி விட்டேன்.
But I am going to make my little boy grow up to be a wholehearted disciple.
ஆனால் என்னுடைய மகன் அவன் வளர்ந்து முழு இருதயமுடைய சீஷனாய் நான் மாற்ற போகிறேன்.
The father was not much interested.
அப்பாவுக்கெல்லாம் அதிலே விருப்பம் இல்லை.
She worked with her.
இவ்ளோ தன்னுடைய மகனிடத்திலே பொறுமையாக இருந்து கிரியை செய்கிறாள்.
How do we know that?
எப்படி நமக்கு இது தெரியும்?
Because Paul, when he writes to Timothy, he doesn't say this faith was in your father. He says this faith was in your mother.
பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது உன்னுடைய தகப்பனாரிடத்தில் இருந்த விசுவாசம் என்று சொல்லவில்லை, உன்னுடைய தாயினிடத்தில் இருந்த விசுவாசம் என்று சொல்கிறார்.
The Bible says fathers must bring up their children in the discipline and instruction of the Lord.
வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், தகப்பன்மார்கள் தான் பிள்ளைகளை போதனையிலும் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் வளர்க்க வேண்டும்.
Paul himself wrote that in Ephesians.
பவுலே அதை எபேசியருக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார்.
But when it came to Timothy, his father did not bring him up that way.
ஆனால் தீமோத்தேயுடைய விஷயத்திலே வரும்பொழுது தந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளையை கர்த்தருக்கேற்ற விதத்தில் வளர்க்கவில்லை.
What shall you do if your husband has got no interest in bringing up the children in godly ways?
உங்களுடைய கணவர் தேவனுடைய வழியிலே பிள்ளைகளை வளர்ப்பதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
Don't say, oh, my husband is like that.
ஐயோ, எங்க வீட்டுக்கு வீட்டுக்காரர் எப்படி இருக்கிறார், என்னுடைய கணவர் எப்படி இருக்கிறார் சொல்ல வேண்டாம். ஒரு காலம் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம்.
Follow the example of Timothy's mother Eunike.
தீமோத்தேயுடைய தாய் ஐனிக்கேயாள், அவளுடைய மாதிரியை பின்பற்றுங்கள்.
What did she do?
அவள் என்ன செய்தாள்?
She didn't say my husband is like this.
எங்க வீட்டுக்காரர் இப்படி சுற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்லவில்லை.
If he wants to go spend his time making money, let him do that.
என்னுடைய வீட்டுக்காரர் பணம் சம்பாதிக்க நேரம் எல்லாம் செலவழித்தால் செலவழிக்கட்டும்.
I am not going to let my son grow up like that.
ஆனால் என்னுடைய மகன் அப்படி வளர நான் விரும்பவில்லை.
And I am going to spend more time with my son than his father.
தகப்பன் தன்னுடைய மகனிடத்தில் செலவு செய்கிற நேரத்தை காட்டிலும் நான் என்னுடைய மகனிடத்தில் அதிகமாக நேரம் செலவு செய்ய போகிறேன்.
My husband is always there in the business.
என்னுடைய கணவர் எப்பொழுது பார்த்தாலும் வியாபாரத்திலேயே பிஸியாக இருக்கிறார்.
I am at home with this little boy Timothy.
நான் இந்த சிறு பையன் தீமோத்தேயுடைய வீட்டில் இருக்கிறேன்.
He is going to be a disciple of Jesus.
அவன் இயேசுவுக்கு ஒரு சிஷ்யனாக இருக்க போகிறான்.
She taught him faith in God.
தேவனிடத்தில் உள்ள விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தாள்.
You know, some difficult situation came at home.
வீட்டிலே கஷ்டமான சூழ்நிலை வந்துவிட்டது.
Maybe the husband shouts at the wife.
கணவன் மனைவியை பார்த்து சட்டம் சண்டை போடுகிறாள், வேறு பிரச்சனை.
And little Timothy,
தீமோத்தேயு,
would see his mother.
அம்மா என்ன செய்யறான் பார்த்துக் கொண்டிருப்பார்.
Patient.
அம்மா பொறுமையா இருக்கிறதை
பார்க்கிறார்.
அம்மா விசுவாசத்தோடு இருக்கிறதை பார்க்கிறார். அம்மா ஜெபிக்கிறதை
பார்க்கிறார்.
தேவன் இந்த கடினமான சூழ்நிலைக்குள்ளாக நமக்கு உதவி செய்வார் என்ற விசுவாசத்தை அந்த சின்ன பையன் பார்க்கிறான்.
That little boy grew up and he had faith.
அந்த சிறு பையன் வளர்கிறான், இப்பொழுது அவனுக்குள்ளாய் விசுவாசம் வந்துவிட்டது.
See, the faith was in the grandmother first.
முதலாவதாக பாட்டிக்குள்ளாக விசுவாசம் இருந்தது.
And she gave it to her daughter.
அந்த விசுவாசத்தை தன்னுடைய மகளுக்கு கொடுத்தார்.
That daughter could give it to this little boy.
அந்த தாய் தன்னுடைய இந்த சிறு பையனுக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்தார்.
And this boy grew up and became an apostle.
இந்த சிறிய பையன் வளர்ந்து அப்போஸ்தலனாய் மாறினார்.
Isn't it wonderful, sisters, if you can bring up your little children to be apostles?
சிறு உங்கள் சிறு பிள்ளைகளை ஒரு அப்போஸ்தலனாக வளர்ப்பது அற்புதமான காரியம் அல்லவா சகோதரிகளே?
Or your daughters?
அல்லது உங்கள் மகள்களை?
You know, there was an evangelist called Philip.
பிலிப் என்கிறதான ஒரு சுவிசேஷகன் இருந்தார்.
You read about him in Acts chapter 21.
அப்போஸ்தலர் 21 அதிகாரத்திலே அந்த பிலிப்பை குறித்து வாசிக்கிறோம்.
Verse 8, it says, we stayed in the house of Philip the evangelist.
அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 8 வசனத்திலே பார்க்கிறோம். பிலிப் என்கிறதான ஒரு சுவிசேஷன் வீட்டிலே அவர்கள் தங்கியிருந்தார்கள்.
This man had 4 daughters.
இந்த மனிதனுக்கு 4 மகள்கள் இருந்தால் குமார்த்தைகள் இருந்தார்கள்.
And those Jewish people were like Indian people.
அந்த யூத மக்கள் இந்திய மக்களை போல தான் இருந்தார்கள்.
They're always disappointed when a daughter is born.
ஒரு பெண் பிள்ளை பிறந்து விட்டால் இந்த முறையும் பெண் பிள்ளை என்று அவர்கள் ஏமாற்றம்
அடைவார்.
அவங்க ஒரு மகள் பிறக்கும்
பொழுது
பரவாயில்லை, கவலைப்படாதீர்கள், அடுத்த முறை கண்டிப்பாக பையன் பிறப்பான்.
செகண்ட்,
அடுத்த முறை
டாட்டர்,
மீண்டும் பெண் பிள்ளை பிறந்து
விட்டார்.
கவலைப்படாதீர்கள், தேவனில் நம்பிக்கையா இருங்கள்.
தேர்ட் சைல்ட்,
மூன்றாவது பிள்ளை பிறக்கிறது,
டாட்டர்,
அதுவும் பெண் பிள்ளை.
ஃபோர்த் சைல்ட்,
நான்காவது பிரசவம்,
டாட்டர்,
பெண் பிள்ளை.
வாட் டு டு,
என்ன செய்வது? 4 பொம்பளை பிள்ளைங்களை வைத்துக் கொண்டு என்ன செய்வது?
But Philip was not like that.
பிலிப் அப்படி அல்ல.
He said, I am living in the new covenant.
நான் புது உடன்படிக்கையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
In the new covenant, God says he'll pour out the spirit, even the daughters will prophesy.
குமாரர் மேலும் குமார்த்திகள் மேலும் ஆவியை ஊற்றுவேன், குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
He trained his 4 daughters.
ஆகவே தன்னுடைய 4 மகள்களையும் குமார்த்திகளையும் பயிற்சி கொடுத்தார்.
You girls may not stand in the pulpit in the church.
பெண்கள் ஒருவேளை உங்கள் சபையிலே மேடையிலே நிற்காமல் இருக்கலாம்.
That's what Philip told his daughters.
பிலிப் அப்படிதான் தன்னுடைய குமார்த்திகளுக்கு
சொன்னார்.
கவலைப்படாதீர்கள்.
You will meet so many girls in your school.
உங்கள் பள்ளியிலே எத்தனையோ பெண் பிள்ளைகளை சந்திப்பீர்கள்.
There are so many girls you play with.
நீங்கள் விளையாடும் பொழுது எத்தனையோ பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
There are so many girls you meet in the houses you go to.
நீங்கள் போகிற வீடுகளிலே அநேக பிள்ளைகள் இருப்பார்கள்.
So many come here.
அநேகர் இங்கே வருகிறார்கள்.
These girls, they grow up, become teenagers, they have so many problems.
இந்த பெண் பிள்ளைகள் வளரும் பொழுது பதின் பருவத்துக்கு வரும் பொழுது எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள்.
You 4 of you speak the word of God to them.
நீங்கள் 4 பேர் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள்.
And he trained them up so well.
அவர்களை நேர்த்தியாக பயிற்சி கொடுத்து நடத்துகிறார்.
All 4 girls became wholehearted Christians.
அந்த 4 குமாரத்திகளும் முழு இருதயமுடைய கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள்.
And they would speak God's word to all their friends.
அவர்கள் தங்களுடைய நண்பர்களுக்கு சிநேகிதிகளுக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையை பேச ஆரம்பித்தார்கள்.
Somebody came to the house, they didn't watch television, they shared the word of God with them.
யாராவது தங்களுடைய வீட்டுக்கு வந்தால் அவர்களையும் உட்கார்ந்து கொண்டு டிவி பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார்கள், தேவனுடைய வார்த்தையை பேசினார்கள்.
They didn't have TV those days, but whatever they had.
அந்த நாட்டில் டிவி இருக்கிறதா என்று நீ கேட்கிறார்கள், என்ன இருந்தோ இருந்தாலும் சரி, அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பேசினார்கள்.
But you know, girls can waste their time with so many things.
பெண் பிள்ளைகள் பல காரியங்களிலே தங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறார்கள்.
Philip trained his daughters to share God's word with all their girlfriends.
பிலிப்போ தன்னுடைய குமார்த்திகள் தங்களுடைய சிநேகிதிகளோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக பயிற்சி கொடுத்தார்.
They had such a testimony that everybody knew these girls are always sharing God's word.
எப்படிப்பட்ட சாட்சி அவர்களுக்கு இருந்தது என்று சொன்னால் எல்லாருமே அறிந்திருந்தார்கள், இவர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறவர்கள் என்று.
Why did God give Philip 4 daughters and not 4 sons?
ஏன் பிலிப்புக்கு தேவன் 4 மகன்களை கொடுக்காதபடி 4 மகள்களை கொடுத்தார்?
Was it God made some mistake?
அங்கே தேவன் தவறு செய்து விட்டாரா?
Was it some accident?
அல்லது தற்செயலாக நடந்து விட்டதா?
Sometimes today when somebody has a child they say that is accident.
சில சமயத்தில் இன்று சிலருக்கு பிள்ளைகள் உருவானால் அது தவறுதலாக உருவாகிவிட்டது, தற்செயலாக நடந்துவிட்டது என்று சொல்கிறார்கள்.
God, there is no accident.
தேவனை பொறுத்த வரையில் தற்செயலாக ஒன்றும் இல்லை.
Like I said yesterday, before the worlds were created he knew these girls going to be born to Philip.
நேற்றைய தினத்தில் நான் சொன்னேன் அல்லவா, உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே இந்த மகள்கள் பிறக்க போகிறார்கள் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார் பிலிப்புக்கு.
And he decided,
அவர் தீர்மானித்தார்,
they must, Philip must have 4 girls.
பிலிப்பை அறிந்திருந்தார், பிலிப்பு பிறக்க போகிறார், பிலிப்புக்கு 4 மகள்கள் பிறக்க வேண்டும் என்பதையும் தீர்மானித்திருந்தார்.
Why?
ஏன்?
Because in that area there were so many girls who needed to find Jesus.
அந்த பகுதியிலே, அவர்கள் வாழ்ந்த பகுதியிலே அநேக பெண் பிள்ளைகள் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும் என்ற ஒரு தேவை இருந்தது.
Like in our Indian society, those men could not go and witness to those girls.
இந்திய கலாச்சாரத்தை போலவே ஆண்கள் போய் அந்த பெண்கள் வாழக்கூடிய பகுதியிலே இயேசுவை பற்றி சொல்ல முடியாது இருந்தது.
So God needs girls also to be prophesying for him.
ஆகவே தேவனுக்கென்று தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடியதான பெண் பிள்ளைகளும் தேவனுக்கு தேவை.
But for that also the father and mother,
அதற்கும் கூட தகப்பனும் தாயும் அந்த பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும்.
See, prophesying does not mean only standing in the pulpit.
தீர்க்கதரிசனம் சொல்லுவது என்பது மேடையில் நின்று பேசுவது மட்டுமல்ல.
What does it mean when it says they prophesied, all 4 of them?
இங்கே 4 குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள் என்று அப்போஸ்தலர் 22:21-9 வாசிக்கிறோம். அதனுடைய பொருள் என்ன?
See 1 Corinthians 14.
1 கொரிந்தியர் 14 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
And verse 1.
1 வசனம்.
Sorry, verse 3.
3 வசனம்.
This is the meaning of prophecy today.
இன்றைக்கு தீர்க்கதரிசனம் என்று சொன்னால் இதுதான் அதனுடைய அர்த்தம்.
To speak to people for edification, exhortation, consolation.
தீர்க்கதரிசனம் சொல்லுகிறானோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான்.
It does not have to be in a pulpit.
அவன் மேடையில் இருந்துதான் பேசும் என்ற நியதி இல்லை.
You can sit in your room in your house, some sister comes to the house.
உங்களுடைய வீட்டிலே ஒரு அறையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், வேற ஒரு சகோதரி உங்கள் வீட்டுக்கு வருகிறார்கள், அங்கே ஒரு ஸ்திரீ வருகிறாள்,
and you are one woman sitting there and you are prophesying to that.
நீங்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் அவர்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லலாம்.
What are you doing? You are prophesying, speaking for edification, exhortation, consolation.
நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது பக்தி விருத்தியை பேசுகிறீர்கள், புத்தி சொல்கிறீர்கள், ஆறுதல் சொல்கிறீர்கள்.
So Philip had these 4 daughters and that's what they were doing to all the girls who came to their house.
பிலிப்புக்கு 4 குமாரத்திகள் இருந்தார்கள், அந்த 4 மகள்களும் வீட்டுக்கு வருகிறவர்களிடத்தில் இதை தான் செய்து கொண்டிருந்தார்கள்.
That would be wonderful if you have 4 daughters like that.
இது போல உங்களுக்கு 4 மகள்கள் இருந்தால் எவ்வளவு அற்புதமா இருக்கும்.
I'd be delighted if I have 10 daughters like that.
இது போல எனக்கு 10 பெண் பிள்ளைகள் இருந்தால் நான் சந்தோஷமா இருப்பேன்.
Who can share God's word with others?
மற்றவளோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மகள்கள்.
That's better than having useless sons who don't live for God.
தேவனுக்கென்று வாழாத பிரயோஜனமற்ற மகன்கள் இருப்பதை காட்டிலும் இது எவ்வளவு மேல்.
Don't just think whether you got a son or a daughter.
மகன் பிறந்தால் மகள் பிறந்தால் என்ன?
Eunike had a son but Philip had 4 daughters.
யூனிக்கேயாளுக்கு மகன் இருந்தான், ஆனால் இந்த பிலிப்புக்கு 4 மகள்கள் இருந்தார்.
It makes no difference.
எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை.
The promise in the new covenant is,
புதிய ஏற்பாட்டினுடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால்,
Acts of the Apostles chapter 2,
அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரம்
verse 17,
17 வசனம்,
I'll pour out my spirit on all mankind.
என்னுடைய ஆவியை எல்லா மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன்.
And your sons and your daughters will prophesy.
அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள்.
Not only your sons.
உங்களுடைய குமாரர்கள் மட்டுமல்ல,
your daughters also will prophesy.
உங்களுடைய குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள்.
We want all of our children to prophesy.
நம்முடைய எல்லா பிள்ளைகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுகளா இருக்க வேண்டும்.
If you have 1 son or 10 sons.
உங்களுக்கு ஒரு மகன் இருந்தால் 10 மகன்கள் இருந்தாலும்,
1 daughter or 10 daughters.
உங்களுக்கு ஒரு மகள் இருந்தாலும் 10 மகள்கள்
இருந்தாலும்,
இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்.
God, all my children must prophesy. ஆண்டவரே,
என்னுடைய எல்லா பிள்ளைகளும் தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும்.
They may never stand in a pulpit because that is not their calling.
அவருடைய அழைப்பு அது அல்லாதபடினாலே அவர்கள் ஒருவேளை மேடையில் நிற்காமல் இருக்கலாம்.
But they must live for God.
ஆனால் அவர்கள் தேவனுக்கென்று வாழ வேண்டும்.
Yeah, it's a wonderful thing when parents have got that desire for their children.
தங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஆசையை பெற்றோர்கள் வைத்திருக்கும் பொழுது அது அற்புதமாக இருக்கிறது.
My father had a desire for me like that.
என்னுடைய அப்பாவுக்கு என்னை பற்றி அப்படி ஒரு ஆசை இருந்தது.
When I was 2 months old.
நான் பிறந்து எனக்கு 2 மாதமாகிறது.
December 1939.
டிசம்பர் மாதம் 1939
My father was working in Coimbatore.
என்னுடைய அப்பா அப்பொழுது கோயம்புத்தூர் பட்டணத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார்.
And brother Baxing came there for some meetings.
அங்கே கூட்டம் நடத்தும்படியாக சகோதரர் பக்சிங் வந்திருந்தார்.
So my father went and called brother Baxing to my home.
அவே என்னுடைய அப்பா போய் பக்சிங்கை என்னுடைய வீட்டுக்கு வர சொல்லி அழைத்தார்.
And said, please pray for my newborn baby.
இந்த புதிதாய் பிறந்த இந்த 2 மாத குழந்தைக்காக ஜெபிங்கள் என்று கேட்டார்.
So brother Baxing took me up.
அவே பக்சிங் தன்னுடைய கையில் என்னை தூக்கினார்.
And laid his hands on my head.
தன்னுடைய கரத்தை என்னுடைய தலையிலே வைத்தார்.
Prayed.
ஜெபித்தார்.
Lord, let this baby grow up to be a servant of God.
ஆண்டவரே, இந்த குழந்தை வளர்ந்து தேவனுடைய ஊழியக்காரனாய் மாறட்டும் என்று ஜெபித்தார்.
Who asked him to pray?
அப்படி ஜெபிக்க சொன்னது யார்?
My father.
எங்க அப்பா.
It's a wonderful thing when you as a parent want your children to grow up to serve God.
உங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து தேவனுக்கு ஊழியக்காரராய் மாற வேண்டும் என்று நீங்கள் வைத்திருக்கிற விருப்பம் நல்ல விருப்பம்.
Then when I was 15 years old,
பிறகு எனக்கு 15 வயதானது.
My father sent me to the military academy to join the navy.
என்னுடைய அப்பா நான் கப்பற்படையிலே சேரும்படியாக military academy என்று சொல்லக்கூடியதன ராணுவ பட்டாள கல்லூரிக்கு என்னை அனுப்பினார்.
He said, I want you to work hard and become the admiral of the navy.
நீ இப்பொழுது கடினமாக உழைத்து கப்பற்படையிலே பெரிய அதிகாரியாக அட்மிரல் என்ற உயர்ந்த பதவியை வகிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார்.
I also wanted to be that.
நானும் அப்படியே மாற வேண்டும் என்று விரும்பினேன்.
But then about 5 years later I got converted.
ஆனால் அதற்கு பிறகு 5 வருடங்கள் கழித்து நான் மனம் திரும்பினேன்.
I was 19 years old, Jesus came into my heart.
19 வயதாக இருக்கும்போது இயேசு என் உள்ளத்திலே வந்தார்.
And changed my life.
என்னுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டார்.
And after another 5 years,
இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து,
when I was 24 years old,
24 வயதாக இருக்கும்போது,
the Lord said,
ஆண்டவர் சொன்னார்,
leave your job.
நீ வேலையை விட்டு விடு.
Forget about admiral and all that.
நீ அட்மிரல் என்ற பெரிய அதிகாரி எல்லாம் மறந்து விடு.
You serve me.
என்னை எனக்கு ஊழியம் செய்.
That is better than all this earthly honor.
இந்த பூமிக்குரிய கனங்கள் எல்லாவற்றை காட்டிலும் இது மேன்மையானது என்று சொன்னார்.
I never asked my father.
என்னுடைய அப்பாவை நான் கேட்கவே இல்லை.
I wrote my resignation letter and gave it.
என்னுடைய அப்பாவை கேட்காமலேயே நான் என்னுடைய வேலையை ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுத்து விட்டேன்.
Then I wrote to my father.
அதற்கு பிறகு நான் அப்பாவுக்கு எழுதினேன்.
My dear father, I have resigned from the navy.
என்னுடைய அருமையான அப்பா, அன்பான அப்பாவுக்கு என் கப்பற்படை வேலையை நான் ராஜினாமா செய்து விட்டேன்.
I am going to serve the Lord.
நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போகிறேன்.
You know what he said?
என் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா?
He said, I'm very happy.
நான் சந்தோஷமா இருக்கிறேன்.
That's much better.
எவ்வளவு மேன்மையானது இது.
He was really happy. I was surprised.
நான் ஆச்சரியப்பட்டேன். என் அப்பா உண்மையாலுமே நான் வேலையை ராஜினாமா செய்த பொழுது சந்தோஷமானார்.
What I want to say is,
என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றால்,
will you be happy if your child wants to serve God?
உங்களுடைய மகனோ மகளோ தேவனுக்கு ஊழியம் செய்ய ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது நீங்கள் சந்தோஷமுள்ளவர்களாக இருப்பீர்களா?
My father never knew all these wonderful truths that you are hearing from me.
இப்பொழுது என்னிடத்திலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அற்புதமான சத்தியங்கள் எல்லாம் என்னுடைய அப்பாவுக்கு தெரியாது.
He was a believer.
அப்பா ஒரு விசுவாசியா இருந்தார்.
He was a sincere man, but he never had light on all these wonderful new covenant truths.
அவர் ஒரு உண்மையுள்ள ஒரு மனிதனாக இருந்தார். ஆனால் இந்த புது உடன்படிக்கையின் சத்தியங்களை குறித்த வெளிச்சம் எல்லாம் அவருக்கு கிடைக்கவில்லை.
But with this little understanding he knew that to serve God is the best thing in the world.
அவருக்கு இருந்த குறைந்த அறிவிலே உலகத்திலே மேன்மையான காரியம் தேவனுக்கு ஊழியம் செய்வது என்பதை அறிந்திருந்தார்.
What I want to say is this.
நான் என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றால்,
if you have a son or a daughter,
உங்களுக்கு ஒரு மகனோ மகளோ இருந்தால்,
say, Lord, I want to bring up that child to live for you.
ஆண்டவரே, அந்த பிள்ளை உமக்காக வாழ வேண்டும் என்கிற ரீதியிலே வளர்க்க போகிறேன்.
They may not be full-time workers.
அவர்கள் முழுநேர ஊழியராக இல்லாமல் இருக்கலாம்.
Only 1 out of 100 or 1 out of 500 God calls to serve him.
100-லே ஒருவரோ அல்லது 500 பேர்ல ஒருவரோ தான் தேவன் முழுநேர ஊழியத்திற்கு அழைக்கிறார்.
Many people like the apostle Paul, they work and they serve the Lord.
அப்போஸ்தலர் பவுலை போல இருந்த மக்களும் கூட தாங்களாகவே வேலை செய்து பிழைப்பை நடத்தி தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள்.
I believe in India today it is much better to work and earn your living and serve the Lord. That is the best way.
இன்றைக்கு இந்தியாவிலே சிறந்த விதம் என்று நான் நம்புகிறது என்னவென்றால், வேலை செய்து கொண்டே தேவனுக்கு ஊழியம்
செய்வதுதான்.
இப்படித்தான் எங்களுடைய ஊழியர்கள் எல்லாம் வேலை
செய்கிறார்கள்.
அது சிறந்த விதம் என்று நான் நினைக்கிறேன். இப்படித்தான் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் ஊழியம் செய்து
வருகிறேன்.
என்னுடைய பணத்தை சம்பாதித்து நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன்.
By all means, teach your sons and daughters some profession they can earn their own living.
ஆகவே உங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் தாங்களாகவே சம்பாதிப்பதற்காக ஒரு தொழிலை கற்றுக் கொடுங்கள்.
But don't to teach them your job must not be the main thing.
ஆனால் அதே சமயத்திலே உன்னுடைய வேலை தான் முக்கியமானது என்று கற்றுக் கொடுக்க வேண்டாம்.
You know, if you ask Paul, what are you doing?
பவுலை பார்த்து, பவுலே நீர் என்ன செய்கிறீர் என்று கேட்டால், நீங்கள் ஒருவேளை பவுலை சந்திக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
ஹலோ, வாட்ஸ் யுவர் நேம்?
நீங்கள் ஒரு பார்க்கல, ஹலோ, உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்கிறீர்கள்.
பால்.
நான் பவுல் என்று சொல்கிறேன்.
What are you doing?
நீர் என்ன செய்கிறீர் என்று கேட்டால்,
I am an apostle.
நான் ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்வார்.
Apostle? I thought you were a tent maker. Somebody said you are a tent maker.
யாரோ நீங்கள் கூடாரத் தொழில் செய்கிறவர் என்று சொன்னார்களே.
tent maker. That is only to earn my living.
இல்லல அது என்னுடைய வயிற்று பிழைப்புக்காக தான்.
Do you have that attitude?
உங்களுக்கு அந்த மனப்பான்மை இருக்கிறதா?
What are you doing?
நீங்கள் என்ன செய்கிறீர்கள்?
I'm serving God.
நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன்.
Oh, I thought you are teaching in one school.
அப்படியே நீங்கள் ஏதோ பள்ளியில ஆசிரியராக வேலை செய்கிறீர்களா கேள்விப்பட்டேன்.
That is only to earn my living.
அது என்னுடைய ஜீவனத்துக்காக தான்.
I thought you were an engineer.
நீர் ஒரு பொறியாளர் என்று எண்ணினேன்.
That is just to earn my living.
இல்ல அது என்னுடைய ஜீவனத்துக்காக தான்.
I am a servant of God.
நான் தேவனுடைய ஊழியக்காரன்.
Somebody supports you?
யாராவது உங்களை பணத்தை கொடுத்து தாங்குறாங்களா?
Yeah, the school gives me monthly salary for teaching.
ஆம் இந்த பள்ளி அவர்கள் எனக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள் மாதந்தோறும் கட்டுக்
கொடுப்பதில்
வேலை செய்கிறேன். இந்த கம்பெனி எனக்கு மாதந்தோறும் சம்பளம் கொடுக்கிறார்கள். அது 8 மணி நேரம் மட்டுமே அந்த ஊழியம் வேலை.
I am a servant of God.
நான் தேவனுடைய ஊழியக்காரன்.
Train your sons and daughters to be servants of God.
உங்களுடைய மகன்களையும் மகன்களையும் தேவனுக்கு ஊழியக்காரராக இருக்கும்படியாய் பயிற்சி கொடுங்கள்.
தமிழ்நாடு needs many such people.
தமிழ்நாட்டுக்கு இப்படிப்பட்ட அநேக மக்கள் தேவை.
Even the sisters.
சகோதரிகள் கூட.
You know the way you bring up your children.
நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கிற விதம்.
That itself you can prophesy to other mothers how to bring up children.
அதுவே மற்ற தாய்மார்களுக்கு நீங்கள் தீர்க்கதரிசனமாக சொல்லக்கூடிய ஒரு பணியாகும்.
There is a great need.
ஒரு பெரிய தேவை இங்கே இருக்கிறது.
So be like Philip.
ஆகவே பிலிப்பை போல இருந்து விடுங்கள்.
Brought up his daughters to serve the Lord.
தன்னுடைய குமாரத்திகள் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக வளர்த்தாரே பிலிப்பு அவரை போல இருந்து விடுங்கள்.
Like Eunike.
ஐனிக்கே ஆளை போல.
Who brought up his her son.
தன்னுடைய மகனை தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாக வளர்த்தாரே அந்த ஐனிக்காலை போல இருந்து விடுங்கள்.
I don't think Philip's daughters were full time workers.
பிலிப்பினுடைய குமாரத்திகள் முழு நேர ஊழியர்கள் என்று நான் நம்பவில்லை. என்னவில்லை?
Later on they may have got married to somebody.
அதற்கு பிறகு அவர்கள் யாரையாவது திருமணம் செய்திருந்திருப்பார்கள்.
But they were prophesying.
ஆனாலும் அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள்.
18 19 years old and they were prophesying.
18 19 வயதா இருக்கும் பொழுதே தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள்.
Wonderful.
அற்புதமானது.
You have a home where everybody father and children are all serving the Lord.
அப்பா மகன் எல்லாரும் தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு குடும்பம் உங்களுக்கு இருக்கிறதா?
Come together they pray whenever they have a difficulty.
எப்பொழுதெல்லாம் கஷ்டம் வருகிறது அவர்கள் கூடி வந்து ஜெபிக்கிறார்கள்.
Philip was not a rich man, he was an evangelist.
பிலிப்பு ஒரு பெரிய பணக்காரர் இல்ல, அவர் ஒரு சுவிசேஷகர்.
He had four daughters, they did not grow with all these worldly stylish things and all that.
அவர்களுக்கு நான்கு குமாரத்திகள் இருந்தார்கள். அவர்கள் இந்த உலக பிரகாரமான வேஷத்திலே அவர்கள் ஆடையணிந்து வளரவில்லை.
But he brought them up to fear God.
தேவ பயத்திலே அவர்களை வளர்த்தார்கள்.
What an example we have in the Bible.
வேதத்திலே நமக்கு எப்படிப்பட்ட நல்ல ஒரு மாதிரி இருக்கிறது பாருங்கள்.
Let's take that challenge.
நாம் இந்த சவாலை எடுத்துக்கொள்வோம்.
We are going to make our home a home of peace.
நம்முடைய குடும்பத்தை சமாதான குடும்பமாய் மாற்ற போகிறோம்.
We are going to give faith to our children.
நம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை ஊட்ட போகிறோம்.
God can solve every problem.
தேவனால் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும்.
We are going to encourage our children to share what they have learned of God with others of their friends.
தேவனை பற்றி கற்றுக்கொண்ட காரியங்களை தங்களுடைய நண்பர்களிடத்திலே சொல்லுவதற்கு நாம் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும்.
Boys and girls can both prophesy in the new covenant.
பையன்களும் பெண்களும் இருவருமே புதிய உடன்படிக்கையின் காலத்திலே தீர்க்கதரிசனம் சொல்லலாம்.
Teach our children to be filled with the Holy Spirit.
ஆகவே நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும்.
We will teach our children to covet to prophesy.
தீர்க்கதரிசனம் சொல்ல நாடு முடியாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும்.
Even our girls.
நம்முடைய பெண்களும் கூட பிள்ளைகளும் கூட.
Acts 2:17 says even the daughters will prophesy.
அப்போஸ்தலர் 2:17 குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள் என்று சொல்கிறது.
Unfortunately in India we don't encourage our daughters to seek for that.
துரதிருஷ்டவசமாக இந்திய தேசத்திலே நம்முடைய குமாரத்தி பிள்ளை பெண் பிள்ளைகள் தீர்க்கதரிசனம் சொல்ல நாம் உற்சாகப்படுத்துவதில்லை.
Because we think prophecy means you must stand in a pulpit.
நாம் தீர்க்கதரிசனம் சொல்வது என்று சொன்னால் மேடையில் நின்று தான் சொல்ல வேண்டும் என்று நம்புகிறோம்.
You can prophesy to one sister in your home.
உங்களுடைய குடும்பத்திலே ஒரு சகோதரிக்கு நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்லலாம்.
You can prophesy to one girl in your college.
உங்களுடைய கல்லூரியிலே இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்லலாம்.
Everybody must covet to prophesy.
ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசனம் சொல்ல நாட வேண்டும்.
So when we dedicate our children to God.
ஆகவே இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை நாம் தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்யும் பொழுது.
Remember Simon Peter was dedicated, Judas Iscariot was dedicated.
சீமோன் பேதுரு பிரதிஷ்டை குழந்தையாக இருக்கும் பொழுது பிரதிஷ்டை செய்தார்கள். யூதாஸ் காரியத்தும் குழந்தையாக இருக்கும்போது பிரதிஷ்டை செய்தார்கள்.
They grew up in a completely different ended up in a completely different way.
அவர்களை முடிவு பார்க்கும்போது முற்றிலும் வித்தியாசமான ஒரு முடிவாய் முடிந்தது.
Train up a child in the way he should go.
பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியில் அவனை நடத்து.
When he is old he will not depart from it.
முதிர் வயதிலும் அவன் அதை விடாது இருப்பான்.
What are you going to train your children for?
உங்களுடைய பிள்ளைகளை எதற்காக பயிற்சி கொடுக்க போகிறீர்கள்?
By all means send them to college, let them get a good job.
எல்லா தாராளமாக உங்களுடைய பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்பி நல்ல படிப்பை கொடுங்க, நல்ல வேலையை பெற்றுக் கொள்ளட்டும்.
With that tell them to share the word of God with
everybody. அதோடு கூட தங்களுடைய நண்பர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியாய் செய்யுங்கள்.
That is the most important thing.
அதுதான் மிக முக்கியமான காரியம்.
So now we will pray.
ஆகவே நாம் இப்பொழுது பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம்.
Let's just bow our heads for a moment first.
முதலாவதாக நம்முடைய தலைகளை வணங்கி நாம் முதலாவதாக நாம் ஜெபிப்போம்.
And parents.
பெற்றோர்களே.
where you have failed.
நீங்கள் எங்கே தவறி இருக்கிறீர்கள்?
Repent.
மனம் திரும்புங்கள்.
Say Lord.
ஆண்டவரே என்று சொல்லுங்கள்.
Forgive me.
என்னை மன்னியும் ஆண்டவரே.
Where I have not put the things of God first for my children.
ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளிடத்திலே தேவனுக்கான காரியங்களை முதலாவது வைக்கவில்லை.
I've just been happy with their worldly advantages.
ஆண்டவரே உலக பிரகாரமான சாதகமான காரியங்களிலேயே நான் சந்தோஷமாக இருந்து விட்டேன்.
Please help me to guide them aright at least from now onwards.
இப்பொழுதிருந்தாவது ஆண்டவரே நான் அவர்களை சரியான விதத்திலே வழிநடத்த எனக்கு உதவி செய்யும்.
To live for God.
ஆண்டவரே தேவனுக்கென்று வாழ.
To witness for Christ.
கிறிஸ்துவுக்கென்று சாட்சி பகர.
To share their experience in their life with others.
ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை மற்ற கிறிஸ்துவோடு கூட உள்ள அனுபவங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள.
Help me to bring up all my children to be disciples of Jesus.
என்னுடைய எல்லா பிள்ளைகளையும் இயேசுவுக்கு சீஷர்களாய் நான் வளர்க்க வேண்டுமே ஆண்டவரே.
Thank you Father.
நன்றி பிதாவே.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.
Now we will pray for these children one by one.
நாம் இப்பொழுது இந்த சிறு பிள்ளைகளை